31வது ஸ்லோகம். சத்கர்ம பரிபாகாத்தே கருணா நிதினோத்ருதாஹ ப்ராப்ய தீரத்தருச்சாயாம் விஸ்ராம்யந்தி யதா சுகம். இப்பொழுது நாம் சம்சார சொரூபத்தை பார்த்து அந்த சம்சாரத்திற்கான காரணத்தையும் பார்த்து முடித்தோம். அதைத் தொடர்ந்து சம்சார தரண உபாயத்தில் இருக்கின்றோம். 29வது ஸ்லோகத்தில் சம்சாரத்தினுடைய காரணமும் சம்சார சொரூபமும் வர்ணிக்கப்பட்டது. சம்சாரத்துக்கு மூல காரணம் ஆத்ம அஞ்ஞானம், பிரத்யக் போத விவர்ஜிதாகா என்று கூறினார். பிறகு பராக் தரிசினக, வெளி உலகத்தை பார்த்து கொண்டு உண்மையை பார்க்காமல் இருக்கிறார்கள் என்று அஞ்ஞானம் காரணமாக கூறப்பட்டது. பிறகு சம்சார சொரூபம் எப்படி என்றால், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கோணத்தில் வர்ணிக்கப்படும். இங்கு வித்யாரண்யர் சம்சார சக்கரத்தை இவ்விதம் வர்ணித்தார். கர்ம போகம் கர்ம போகம் என்று சுழன்று கொண்டு இருக்கின்றது என்று கூறினார். குர்வதே கர்ம போகாய, ஏன் இவ்வளவு கடினப்பட்டு செயல்களில் சாதனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டால், போகத்துக்காக என்று பதில் கூறுகின்றார்கள். ஏன் போகத்தை அனுபவிக்கின்றாய் என்று கேட்டால், கர்மம் செய்வதற்காக என்ற பதிலை கூறுகிறார்கள். ஏன் கஷ்டப்பட்டு சமைக்கின்றாய் என்றால் சாப்பிடுவதற்காக, ஏன் சாப்பிடுகின்றாய் என்றால் அப்பொழுதுதான் அடுத்த வேளை சமைக்க முடியும். இவ்விதம் போகம் கர்ம கர்த்தா போக்தா கர்த்தா போக்தா என்று சுழன்று கொண்டு இருக்கிறது. நம்ம பார்த்தோம் எப்படி போகம் கர்மத்தில் ஈடுபடுத்தும் என்றால், சம்ஸ்காரத்தை கொடுத்து, ஸ்மரணத்தை கொடுத்து, இச்சையை கொடுத்து கர்மத்தில் ஈடுபடுத்தி வருகின்றது. பிறகு 30வது ஸ்லோகத்தில் உதாகரணத்தின் மூலமாக வர்ணித்தார் இந்த சம்சாரத்தை. நத்யாம் கீதாகா இவ, ஒரு நதியில் பூச்சிகள் விழுந்துவிட்டால் எப்படி அலைகளில் சிக்கி துயரப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அப்படி ஜீவன் ஜென்மத்திலிருந்து ஜென்மம் சென்று கொண்டு இருக்கின்றான். இனி 31வது ஸ்லோகத்தில் உதாகரணத்தில் எப்படி சத்கர்ம பரிபாகாத், ஒரு பூச்சியினுடைய நல்ல கர்ம தர்ம அல்லது புண்ணியமானது வெளிப்படும் பொழுது வழியே செல்கின்றவர்கள் கருணை வசப்பட்டு அந்த பூச்சியை நதியிலிருந்து எடுத்து விடுகிறார்களோ அதுபோல என்று இங்கு சொல்லியுள்ளார். இதுவரை நாம் பார்த்துள்ளோம். இந்த பூச்சியானது யதா சுகம் விஸ்ராம் யந்தி என்று சொன்னார். நதியிலிருந்து வெளியே வந்தவுடன் அமைதியாக சுகமாக அமர்ந்திருக்கின்றது. இனி நம்முடைய நிலைக்கு வருகின்றார். அதேபோல் ஜீவன் எப்படி விஸ்ராம் யந்தி, எப்படி அமைதியை அடைகின்றான். 32வது ஸ்லோகம். உபதேசமவாப்யைவம் ஆச்சார்யா தத்வதர்ஷினஹ பஞ்சகோஷ விவேகேன லபந்தே நிர்வ்ருதிம் பராம். உபதேசம் அவாப்ய ஏவம். ஏவம் என்ற சொல்லை முதலில் எடுத்துக்கொள்கின்றோம். ஏவம் என்றால் அதே விதத்தில். இடையில எங்கேயோ மறைஞ்சிருக்கு ஏவம்ங்கிற சொல். உபதேசம் அவாப்ய ஏவம். ஏவம் என்றால் இந்த விதத்தில். இந்த விதத்தில் என்றால் புண்ணிய கர்ம பரிபாகாத். ஒரு ஜீவனுடைய புண்ணிய கர்மமானது வெளிப்படும் பொழுது. புண்ணிய கர்ம பரிபாகாத். பரிபாகம் என்றால் வெளிப்படுதல். நமக்கு வந்து புண்ணிய கர்மங்கள் எவ்வளவோ வருஷமா நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறது. அது வந்து வெளிப்படாமல் எஃப்டியில போட்டு வச்சா எப்படி இருக்கும்? திடீர்னு எடுக்க முடியாதல்லவா? அப்படி வெளிப்படாமல் இருக்கிறது. எப்பொழுது ஒரு ஜீவனுக்கு புண்ணிய கர்மமானது வெளிப்படுகின்றதோ அப்பொழுது இவனுக்கு இவைகளெல்லாம் கிடைக்கின்றது. என்ன கிடைக்கும் என்றால் உபதேசம் அவாப்ய. உபதேசத்தை அடைந்து புண்ணிய கர்மமானது வெளிப்படும் பொழுது, எப்படி அந்த பூச்சியினுடைய விஷயத்தில் அதனுடைய புண்ணிய கர்மம் வெளிப்படும் பொழுது வழிப்போக்கனுக்கு கருணை ஏற்பட்டு அந்த நதியிலிருந்து வெளியே கொடுத்தானோ, அதுபோல புண்ணிய வசத்தினால் உபதேசத்தை அடைந்து. உபதேசம் அவாப்ய. இந்த உபதேசம்ங்கிறதனுடைய விளக்கம் பிறகு பார்க்கலாம். யாரிடமிருந்து உபதேசத்தை இவர்கள் அடைகிறார்கள்? ஆச்சாரியாத் தத்துவ தரிசினக. தத்துவ தரிசியான ஆச்சாரியரிடமிருந்து. ஆச்சாரியாத் உபதேசம் அவாப்ய. ஆசிரியரிடமிருந்து உபதேசத்தை பெற்று. உபதேசம் அவாப்ய. உபதேசத்தை பெற்று ஆச்சாரியார். அந்த ஆச்சாரியருக்கு அடைமொழி தத்துவ தரிசினக. தத்துவ தரிசியாக இருக்கின்ற ஆசிரியரிடமிருந்து உபதேசத்தை அடைந்து. இனி இரண்டாவது வரியில் கடைசி பகுதிக்கு வர வேண்டும். பராம் நிர்வ்ருதிம் லபந்தே. பராம் என்றால் மேலான. நிர்வ்ருதி என்றால் சாந்தி, அமைதி. மேலான சாந்தியை, மன நிறைவை லபந்தே ஜீவர்கள் அடைகிறார்கள். பராம் நிர்வ்ருதிம் லபந்தே. ஒருவனுடைய புண்ணிய கர்மம் வெளிப்படும் பொழுது ஆசிரியர், உபதேசம் இவைகளெல்லாம் அவனுக்கு கிடைக்கின்றது. பிறகு அவன் பராம் நிர்வ்ருதிம் லபந்தே அடைகிறார்கள். பஞ்ச கோஷ விவேகேன என்ற ஒரு சொல் இடையில் இருக்கிறது, அதை பிறகு பார்ப்போம். இனி இதில் இருக்கின்ற சில சொற்களினுடைய விளக்கத்திற்கு வரலாம். இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், எப்படிப்பட்ட ஆசிரியர் என்று குருவினுடைய இலக்கணம் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. கக ஆச்சாரியக, யார் ஆசிரியர் என்ற கேள்விக்கு இங்கு பதில் வருகின்றது. முண்டகோபனிஷத் படித்தவங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்ட என்ன பதில் சொல்வார்கள்? கக ஆச்சாரியக, ஸ்ரோத்ரியக, பிரம்மனிஷ்டகன்னு நம்ம படித்தோம் அல்லவா. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அபிகச்சே. அப்படி ஆசிரியரினுடைய இலக்கணம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. பிறகு உதாகரணத்தில் கருணையுடையவர் அந்த பூச்சியை நதியிலிருந்து எடுத்து உதவி செய்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கு ஆசிரியர் செய்கின்ற உபாயம் என்ன? கதம் ஆச்சாரியேன உத்ருதாகா. கதம் என்றால் எப்படி, ஆச்சாரியேன உத்ருதாக என்றால் ஆசிரியர் எப்படி இந்த சிஷ்யனுக்கு மோட்சத்தை கொடுக்கின்றார். பிறகு கீதிருஷக விஸ்ராந்திகி, கீதிருஷா விஸ்ராந்திகி, ஜீவன் அனுபவிக்கின்ற பலன் என்ன. இவ்விதம் மூன்று கருத்து இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. ஆசிரியரினுடைய லட்சணம், ஆசிரியர் எப்படி சிஷ்யனை கரையேத்துகின்றார், அவர் பயன்படுத்துகின்ற உபாயம் என்ன, பிறகு சிஷ்யன் அடைகின்ற பலன் என்ன, அவைகளெல்லாம் இதில் அடங்கி இருக்கின்றது. இப்போ முதல் சொல்லுக்கு நாம் விளக்கத்திற்கு வந்தால், உபதேசம் அவாப்பிய. இந்த இடத்துல உபதேசம்ங்கிறதுக்கு என்ன பொருள், பொதுவாக உபதேசம் என்றால் என்ன, பிரசித்தமா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு வந்து அட்வைஸ்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணு அப்படின்னு என்ன அர்த்தம், சொல்றத கேட்கறது இல்ல, அவன் தவறா நடந்து கொண்டிருக்கின்றான், அதனால ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இனி ஒரு பொருள், இந்த மந்திரோபதேசம், நான் அவரிடம் இருந்து உபதேசத்தை பெற்றேன், பஞ்சாட்சர உபதேசத்தை பெற்றேன் என்று சொல்லும் பொழுது ஒருவர் மந்திரத்தை மற்றவர்களுக்கு உபதேசிப்பதை உபதேசம் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்தில் உபதேசம் என்பது வேதாந்த சிரவணம், நம்ம வேதாந்தத்தை சிரவணம் செய்வதுதான் உபதேசம். குரு வந்து அட்வைஸ் பண்ணி சிஷ்யனை எல்லாம் கரத்தேத்த முடியாது, அல்லது மந்திரத்தை ஏதாவது சொல்லி நீ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீனா உனக்கு வந்து பராம் நிர்விருத்தியும் கிடைச்சிரும்னு குருனால சொல்ல முடியாது. பிறகு இங்கு செய்கின்ற உபதேசம் சிரவணம், அதையும் நம்ம உபதேசம்னு சொல்றோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வேதாந்த உபதேசத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அத உபன்யாசம் அல்லது உபதேசக, அதுதான் உபதேசம். மகா வாக்கியார்த்த ஞான சாதனம் சிரவணம், விளக்காசிரியர் சொல்ற சிரவணத்துக்கு லட்சணம் மகா வாக்கியார்த்த ஞான சாதனம். சிரவணத்துக்கு என்ன லட்சணம், மகா வாக்கிய அர்த்த ஞான சாதனம், மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை பற்றிய ஞானத்தை அடைய சாதனை. மகா வாக்கியம்னா நமக்கு தெரியும் தத்துவமசி முதலிய மகா வாக்கிய அர்த்த, அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள சாதனம், தெரிந்து கொள்வது என்பது ஞானம், அதனுடைய அர்த்தத்தினுடைய ஞானத்தை அடைய சாதனமாக இருப்பது சிரவணம், சாஸ்திர விசாரம் என்று பொருள். இப்போ உபதேசம் அவாப்பிய என்றால் ஜீவர்கள் உபதேசத்தை பெற்று நன்கு சிரவணத்தை செய்து, பிறகு இங்கு வித்யாரண்யர் எந்த விதத்தில் இவர்கள் சிரவணத்தை மேற்கொள்கிறார்கள் என்பதற்கு உதாகரணம் ஒன்று கொடுக்கின்றார். இதே ஸ்லோகத்தில் அவர்கள் செய்கின்ற விசாரம் விவேகம் எப்படிப்பட்டது, பஞ்சகோஷ விவேகேன. விவேகம் சொல்லுக்கும் பல அர்த்தம் இருக்கு. இந்த இடத்தில் விவேகம் என்றால் பிருதக்கரணம், பிருதக்கரணம்னா பிரித்தல், விவேகம் சொல்லுக்கு பிரித்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கின்றது. விவேச்சனம், விவேச்சனம்னா பிரித்தல், பிருதக்கரணம்னு சொல்வது. பிரித்தல் என்று சொல்லும் பொழுதே ஏதோ ரெண்டு சேர்ந்துடுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா எதுக்கு போய் பிரிக்க வேண்டும். இப்ப ஏதோ ஒன்று கலந்து விட்ட காரணத்தினால் பிரித்தல்ங்கிறது நடைபெறும். நம்ம அரிசியை வச்சுட்டு ஏதோ பிரித்தல்ங்கிற காரியத்தை செய்யறோம் அப்படின்னம்னா என்ன நடந்திருக்கு, அரிசியும் அது போல இனி ஒரு கல்லும் சேர்ந்து விட்டது, அதனால நம்ம பிரிக்கிறோம். அப்படி பிரித்தல் என்று சொன்னவுடன் எதிலிருந்து எதை அல்லது எதை பிரித்தெடுத்தல், அது இங்கு சொல்லப்படுகிறது. பஞ்சகோஷ, பஞ்சகோஷ என்றால் பஞ்சகோஷானாம் ஆத்மனக பிருதக்கரணம், ஐந்து கோஷங்களை ஆத்மாவிடமிருந்து பிரித்தல், ஐந்து கோஷங்களை பஞ்சானாம் கோஷானாம் ஆத்மனக சகாசாத் பிருதக் கரணம், ஐந்து கோஷங்களையும் ஆத்மாவிடமிருந்து பிரித்தல் என்கின்ற விசாரம் அல்லது சாதனை, அதுதான் சிரவணம். இப்ப சிரவணத்துல நம்ம என்ன பண்றோம், பிரிக்கின்றோம், விசாரம் செய்து விவேகத்தின் மூலமாக பிரித்து, அதுதான் உபதேசம். இப்ப உபதேசம்ங்கிறதுனுடைய ஒரு சிறு விளக்கம் தான் இரண்டாவது வரியில் பஞ்சகோஷ விவேகேன, பஞ்சகோஷத்தின் விவேகத்தின் மூலமாக செய்கின்ற சிரவணத்தை அடைந்து சிரவணம் பிராப்ய. இனி யாரிடமிருந்து, ஆச்சாரியார், ஆச்சாரியகங்கிற சொல் ஸ்ரோத்ரியக, தத்துவ தரிசினகங்கிற சொல் பிரம்மனிஷ்டத்தை குறிக்கின்றது, பிரம்மனிஷ்டக என்பதை குறிக்கின்றது. ஆச்சாரியார், ஆசிரியரிடம் இருந்து, அந்த ஆசிரியர் எங்கு, அவருடைய தர்சனம் எங்கு இருக்கின்றது, எதில் நிலைத்துள்ளார், தத்துவ தரிசினக, தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற, தத்துவத்தை உணர்ந்த. இப்ப ஸ்ரோத்ரியக பிரம்மனிஷ்டகங்கிறதெல்லாம் நமக்கு படித்திருக்கின்றோம், தெரியும். இப்ப ஸ்ரோத்ரியனிடம் சென்றால்தான் நாம எந்த நிலையில இருக்கின்றோமோ அதற்கு அடுத்தபடிய சாதனையாக சொல்லி கொடுப்பார். இப்ப ஸ்ரோத்ரியகங்கிறவர் யார், முறைப்படி சாஸ்திரம் படித்தவர், முறைப்படி குருவிடம் படித்தவர். இப்ப அவருக்கு வந்து படிகள் நன்கு தெரியும். இப்ப நம்ம மனதுல ஒரே சஞ்சலம் இருக்கு, ஸ்ரோத்ரியனிடம் சென்று எனக்கு மனது சஞ்சலமா இருக்குன்னா அதற்கு தகுந்த உபாயத்தை கொடுப்பார், ஜபம் பண்ணு, மனதை அமைதிப்படுத்து என்றெல்லாம் அடுத்தபடியே கொடுப்பார். இந்த ஸ்ரோத்ரியனா இல்லாமல் முறைப்படி குருவிடம் சாஸ்திரம் படிக்காமல் ஏதோ ஒரு புண்ணிய வசத்தினால அவருக்கு ஒரு இரு முறை மகா வாக்கியத்தை கேட்டு ஞானம் ஏற்பட்டு அதிக காலம் தனிமையிலேயே இருந்து தவம் பண்ணி வெறும் பிரம்மனிஷ்டனாக மட்டும் இருப்பவரிடம் சென்று எனக்கு மனதுல சஞ்சலமா இருக்குன்னு சொன்னா அவர் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமோ, மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே சஞ்சலப்படுறதுக்குன்றுவார். இந்த பதில நம்ம புரிஞ்சுக்க முடியுமா, இந்த பதில வைத்து கொண்டு நம்ம அடுத்த படிக்கு போக முடியுமா, அவர் 20 படிக்கு அடுத்து இருக்கிற நிலைய சொல்லுவார். அப்ப வெறும் பிரம்மனிஷ்டனாக மட்டும் இருப்பவர்கள் நமக்கு கை கொடுத்து நம்மை உயர்த்த முடியாது. காரணம் என்ன, அவர் இருக்கிற நிலையே வேற. ஸ்ரோத்ரியனா இருந்தா கீழ் இருக்கிற வரையும் மேல இருக்கின்ற வரைக்கும் அவருடைய கை சின்னதாகவும் பெருசா நீளமாகவும் போகும். எவ்வளவு கீழ் இருப்பவர்களுக்கும் அடுத்தபடியை சொல்ல முடியும். ஒருவர் ரொம்ப அழகா சொன்னார் குருவினுடைய லட்சணத்துக்கு, குருவினுடைய லட்சணம் என்னவென்றால் சிஷ்யனுக்கு கரெக்டா அடுத்தபடியத்தான் காட்டணுமா, அதற்கு அடுத்தபடிய காட்டிட்டீங்கன்னா அவரை கீழே விழுக்காட்டி விடுவீர்கள் அப்படிங்கிறார். இப்ப வந்து அடுத்தபடியில கால் வைக்கிறதுக்கு மேல அதுக்கு அடுத்தபடியில வச்ச என்னன்னா 10 படி கீழே விழுவோம். அப்படி அடுத்த அடுத்து படியாக காட்டுபவர்கள் ஸ்ரோத்ரியன். சில பேர் வந்து வெறும் ஸ்ரோத்ரியனாக மட்டும் இருந்து அந்த பிரம்ம நிஷ்டை இருக்காது, அவருடைய உபதேசம் நல்லா இருக்கும், அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா வேதாந்தத்துல வைராகியம் வந்துடும். காரணம் என்னன்னா அவருடைய உபதேசத்துக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் எல்லாம் இருக்கும், அதுலேயும் ரொம்ப கஷ்டம் இருக்கு. இப்ப சிஷ்யனுக்கு வந்து வேதாந்த உபதேசத்துல ஸ்ரத்த வரணும் என்றால் இந்த உபதேசத்தினுடைய பலனை எங்கேயாவது பார்க்கணும். வெறும் புஸ்தகத்திலே மட்டும் ஞான பலனை பார்த்தா ஸ்ரத்த வராது. அந்த பலனை உயிரோட ஒருவரிடம் இருப்பவரிடம் பார்த்தால்தான் இந்த வேதாந்த பிரயோஜன ஞானம் இருக்கு, நமக்கு வேதாந்த பிரயோஜன அனுபவம் இல்லை. இந்த வேதாந்தத்துல என்ன பிரயோஜனம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த பிரயோஜனத்தினுடைய ஞானம் நமக்கு வந்துடும். தரதி சோகம் ஆத்மவிது, ஆமா ஆத்மாவை தெரிஞ்சவன் சோகத்தை கடக்கின்றான், பொறாம படமாட்டான், அபயம் வை பிரம்ம பிராப்தோசி, அபயத்தை அடைவான். இதெல்லாம் பலத்தை பற்றிய ஞானம். ஆனா பலத்தை பற்றிய அனுபவம் இருக்கான்னா அனுபவம் இல்லை. காரணம் என்னன்னா இந்த ஞானம் நமக்குள்ள வந்து சேரவில்லை அல்லது நிஷ்டையடையவில்லை. பிறகு இந்த ஞானத்துலதான் ஸ்ரத்த வரணும்னா அந்த பலன் யாரிடம் இருக்கோ அவர்களை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு உற்சாகம் வரும். அந்த பலன் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் இங்கு தத்துவ தரிசினக என்ற சொல்லில் கூறப்பட்டுள்ளார்கள். பிறகு இந்த ஞானத்துலதான் சிரத்த வரணும்னா அந்த பலன் யாரிடம் இருக்கோ அவர்களை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு உற்சாகம் வரும். அந்த பலன் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் இங்கு தத்துவ தரிசினக என்ற சொல்லில் கூறப்பட்டுள்ளார்கள். தத்துவ தரிசினக என்றால் அந்த தத்துவத்தில் நிலை பெற்றவர்கள். ஆச்சாரியாத்னா முறைப்படி சாஸ்திரம் பயின்றவர்கள். ஆகவே சிஷ்யனுக்கு படிப்படியாக உபதேசத்தை செய்ய முடியும். இரண்டாவது தத்துவ தரிசினக என்பது அந்த ஞானத்தில் நிலை பெற்றவர்கள். இப்படி ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனாக இருக்கின்ற குருவிடமிருந்து உபதேசம் அவாப்பிய உபதேசத்தை பெற்று, அந்த உபதேசத்துக்கு விளக்கம் பஞ்சகோஷ விவேகம் என்பதன் மூலமான உபதேசத்தை பெற்று, இனி கடைசி பாயிண்ட் என்ன, அவர்கள் அடைகின்ற பிரயோஜனம் என்ன, பராம் நிர்வ்ருதிம் லபந்தே. பராம் மேலான, நிர்வ்ருதி என்றால் சாந்தி, மன அமைதி, மன நிறைவு, லபந்தே அடைகிறார்கள். இதத்தான் மோக்ஷம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகின்றது. ஜீவன் முக்தர்களாக இருக்கின்றார்கள். இவ்விதம் இந்த ஸ்லோகங்களில் 29-32 வரை சம்சாரத்தை பற்றிய வர்ணனை, சம்சார காரணம், தரண உபாயம் இவைகளெல்லாம் கூறப்பட்டது. இனி இந்த 32வது ஸ்லோகத்தை படிக்கும் பொழுது ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். அது என்ன சந்தேகம் என்றால், பஞ்சகோஷத்தை ஆத்மாவிடமிருந்து பிரிக்கின்ற சாதனையை செய்கிறார்கள்னு சொன்னார். எனக்கு பஞ்சகோஷம் மறந்து போச்சேன்னு சொன்னா என்ன பண்றது? பஞ்சகோஷத்தை ஆத்மாவிடமிருந்து பிரிக்கணும்னா அந்த பஞ்சகோஷம் மறந்துடுதே அப்படின்னு சிலருக்கு ஒரு எண்ணம் வரலாம். உண்மையிலேயே இந்த டெக்ஸ்ட்ல வித்யாரண்யர் இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா போறவர். இருந்தாலும் அவர் இந்த பஞ்ச கோஷம்னா என்ன என்பதை இங்கு அடுத்ததாக கூறுகின்றார். இப்ப அடுத்த கருத்து 33வது ஸ்லோகத்திலிருந்து 36 வரை பஞ்ச கோஷங்கள் எவைகள் என்று சொல்கின்றார். அதனால அதை நம்ம ரொம்ப வேகமா பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச கருத்து தான் இந்த பஞ்ச கோஷம் எவைகள்னு சொன்னதற்கு பிறகு அவர் என்ன செய்வார், இந்த சிரவணம் உபதேசம் என்பதை செய்ய போகின்றார். உபதேசம் அவாப்பியனர், அந்த உபதேசத்தை இவர் கொடுக்க போகின்றார். 33வது ஸ்லோகம். அன்னம் ப்ராணோ மனோ புத்திஹ. ஆனந்தஸ்சேதி பஞ்சதே கோஷாஸ்தைராவ்ருதஸ்வாத்மா விஸ்மிருத்யா சம்ஸ்ருதிம் வ்ரஜேத். இந்த ஸ்லோகத்தில் 5 கோஷங்கள் எவைகள் என்பதை குறிப்பிடுகின்றார். மிக சுலபமான ஸ்லோகம். முதல் வரியில் அன்னம், அன்னம் என்பதை அன்னமய கோஷக என்று புரிந்து கொள்ள வேண்டும். அன்னம் என்றால் அன்னமய கோஷக. பிராணக, பிராணமய கோஷக இரண்டாவது. மூன்றாவது மனக, மனோமய கோஷக. நான்காவது புத்திஹி, விஞ்ஞானமய கோஷக. புத்திஹி என்பது இங்கு விஞ்ஞானமய கோஷத்தை குறிக்கின்றது. ஐந்தாவது ஆனந்தக, ஆனந்தமய கோஷக. ச இதி, ச இது என்றால் இவைகள் தே பஞ்ச ஐந்து, ரொம்ப சுருக்கமா சொல்ற இவைகள் ஐந்து, இதெல்லாம் மீதி எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஐந்தும் பஞ்ச கோஷங்கள் ஆகின்றது. அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய என்று இவைகள் பஞ்ச தே கோஷாகா. இரண்டாவது வரியில் தே பஞ்ச கோஷாகா, இவைகள் ஐந்து கோஷங்கள். பிறகு இந்த ஐந்து கோஷங்களினுடைய காரியம் என்ன, இந்த ஐந்து கோஷங்கள் நம்மை என்ன செய்து விட்டது, அதை குறிப்பிடுகின்றார். சரி, இந்த அஞ்சு கோஷம் இருந்துட்டு போட்டுமே, அது என்ன செய்து விட்டது? தைஹி ஆவிருதக ஸ்வாத்மா. ஸ்வாத்மா என்றால் நம்முடைய சொரூபம், அகம் சொரூபம், நான்கிற உண்மையான சொரூபம், ஆத்மஸ்வரூபம். தைஹி இவைகளால் ஆவிருதக மூடப்பட்டிருக்கின்றது. ஆவிருதகன மூடப்பட்டிருக்கின்றது. அதனால என்ன ஆகிவிட்டது? விஸ்மிருத்யா சம்ஸ்ருதிம் வ்ரஜேத். ஒரு ஜீவன் விஸ்மிருத்யா, விஸ்மிருத்யான மறந்து விட்டான், ஸ்வாத்மஸ்வரூபத்தை மறந்ததனால் சம்ஸ்ருதிம், சம்ஸ்ருதினா சம்சாரம், துயரத்தை வ்ரஜேத் அடைகிறான். ஸ்வாத்மா சம்ஸ்ருதிம் வ்ரஜேத், இந்த ஆத்மாவானது இந்த கோஷங்களால் மூடப்பட்ட காரணத்தினால் சம்சாரத்தை அடைந்துள்ளது. இதனுடைய பொருள் என்ன? இந்த ஐந்து கோஷங்கள் ஆத்மாவை மூடிவிட்டது, மறைக்கிறது என்றால், அப்படி என்றால் இந்த ஆத்மாவை விட இந்த அஞ்சு கோஷங்கள் பெருசாகத்தானே இருக்க வேண்டும். ஒன்றை மறைக்கிறது என்றால் அது பெரிதாகத்தானே இருக்க வேண்டும் என்றால், என்னைக்குமே திருஷ்டாந்தத்தை எந்த அம்சத்துக்கு பயன்படுத்துகின்றோங்கிறத மறக்காம பார்த்துட்டு போகணும். சில பெரிய விசாரங்கள் எல்லாம் திருஷ்டாந்தத்தை தவறான அம்சத்துல பயன்படுத்தும் பொழுது வந்துவிடும், சந்தேகம் விசாரம் இதெல்லாம் வந்துடும். இப்ப இந்த இடத்துல மறைத்தல்ங்கிறதுக்கு தான் உதாகரணமே தவிர பெரியது சிறியதுங்கிறதுக்கு உதாகரணம் அல்ல. இப்ப அதற்கு உதாகரணம் வேண்டும், வியாபித்துவத்துல உதாகரணம் அல்ல, ஆவரண அம்சே உதாகரணம். இதற்கு உதாரணம் வேண்டும் சொன்னா நம்ம எதை எடுத்துக்கொள்ளலாம்? சூரியனை மேகங்கள் மறைக்கின்றன என்று நாம் சொல்லும் பொழுது, அப்படி என்றால் மேகம் வந்து சூரியனை விட பெரியதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருவதில்லை. மேகம் சூரியனை மறைக்கிறதுன்னு சொல்லும் பொழுது நம்முடைய திருஷ்டியை மேகம் மறைக்கின்றது என்று புரிந்து கொள்கின்றோம். அதுபோல பஞ்ச கோஷங்கள் ஆத்மாவை மறைக்கின்றது என்று சொல்லும் பொழுது நம்முடைய கவனத்தை இந்த கோஷங்கள் ஈர்த்து விடுகின்றது. அதனால் ஆத்ம தத்துவத்தை நாம் அறிந்தும் அறியாதவர்களாக இருக்கின்றோம். அல்லது வேறு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம பிலிம் படம் திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நிழல்கள் திரையை மறைக்கின்றது என்று சொல்லும் பொழுது, அந்த திரைங்கிற எண்ணத்தை மனதிலிருந்து நீக்கி நம்மளுடைய கவனம் அந்த நிழல்களில் சென்று விடுகின்றது. அப்படி இந்த கோஷங்கள்ல நம்முடைய கவனம் சென்று ஈர்க்கப்பட்டு நம்முடைய சுரூபம் மறந்து விடப்படுகின்றது. விஸ்மிருத்தியா மறக்கப்பட்டு இந்த ஆத்ம தத்துவமே சம்சாரத்தை அடைந்தது போல் அடைந்துள்ளது. இந்த வேதாந்தத்துக்குள்ள இவங்கிற வார்த்தை வந்து ஒரு அச்சாணி போல, எல்லாம் அது பண்ண மாதிரி நம்ம வந்து சம்சாரியா இருக்கிற மாதிரி இருக்கும், கிளாஸ் கேட்கிற மாதிரி கேட்கறோம், தூங்கிட்டு இருக்கும் போது அப்படி இருக்கும், கேட்கிற மாதிரி கேட்கறோம். அதற்கு பிறகு என்னன்னா புரிஞ்ச மாதிரி புரியுது, மோட்சத்தை அடைஞ்ச மாதிரி அடைகின்றோம். அப்படி இந்த ஆத்மாவே சம்சாரியாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னாடி ஆசிரியர் மூன்று சரீரத்தை அறிமுகப்படுத்தினார். சிருஷ்டி பிரகரணத்துல ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு மூணு சரீரத்தை தான் அறிமுகப்படுத்தினார். இப்பொழுது பஞ்ச கோஷத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். இனி அடுத்து வருகின்ற ஸ்லோகங்களில் எந்தெந்த சரீரத்தில் எந்தெந்த கோஷங்கள் அடங்குகின்றது என்று சொல்ல போகின்றார். இப்ப ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் தான் நமக்கு தெரியும். இதை படித்து கொண்டு வரும் பொழுது இந்த அஞ்சு கோஷத்தை எந்தெந்த சரீரத்தில் சேர்த்த வேண்டும்னு சொல்ல போகின்றார். இதுவும் நம்ம ஏற்கனவே படித்த கருத்து தான். ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷத்தில் சேருகின்றது. அன்னமய கோஷம் ஒரு கோஷம் ஒரு சரீரத்துக்கு போயிருது. இனி இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் மூன்று கோஷங்கள் அடங்குகின்றது. அடுத்த 34, 35, 36 இந்த மூன்று ஸ்லோகங்களினுடைய சாரம். 34வது ஸ்லோகம்.
பஞ்சீகிருத பூதோத்த தேக ஸ்தூலோன சம்யகஹ லிங்கே து ராஜஸை ப்ராணைஹி ப்ராணஃ கர்மேந்த்ரியை சக. சாத்விகை தீந்த்ரியை சாகம் விமர்ஷாத்மா மனோமயஹ. தைரேவ சாகம் விஞ்ஞானம் மயோ தீர் நிச்சயாத்மிகாம். காரணே சத்வமானந்த மயோ மோதாதி விருத்திபிஹி. தத்தத் கோஷைஸ்து தாதாத்ம்யாத் ஆத்மா தத்தன்மயோ பவேத்.
முப்பத்தி நான்காவது ஸ்லோகம். முதல் வரியில் ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷக என்று சொல்கின்றார். ஸ்யாத் பஞ்சீகிருத பூதோத்தக தேகக ஸ்தூலக. ஸ்தூலக தேகக, ஸ்தூலக தேககன நம்முடைய சரீரம், ஸ்தூல சரீரம். ஸ்தூலக தேகக அன்ன சம்ஞகக. அன்ன சம்ஞகக என்றால் அன்னமய கோஷம் என்ற பெயரை பெறுகின்றது. சம்ஞகன பெயர் பெறுகின்றது. ஸ்தூல தேகமானது அன்னமய கோஷம் என்ற பெயரை பெறுகின்றது. பிறகு நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார், இந்த ஸ்தூல தேகம் எப்படி வந்தது? பஞ்சீகிருத பூதோத்தக, பஞ்சீகிருத்தமான பூதத்திலிருந்து தோன்றிய. பஞ்சீகிருத பூதம் என்பது என்ன? நாம் பார்க்கின்ற இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள். இப்ப பஞ்சீகிருத பூத உத்தக என்றால் தோன்றிய. பஞ்சீகரணமான இந்த ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து தோன்றிய ஸ்தூல சரீரமானது அன்னமய கோஷம் ஆகின்றது. ஸ்தூல தேக அன்ன சம்ஞக ஸ்யாத், ஸ்தூல சரீரமானது அன்னமய கோஷம் ஆகிறது. அந்த ஸ்தூல தேகத்துக்கு அடைமொழி தான் பஞ்சீகிருத பூதோத்தக ஸ்தூல தேக. இனி இரண்டாவது வரியில் லிங்கே என்று ஆரம்பிக்கின்றார். அந்த இடத்துல சில வார்த்தைகளை எல்லாம் சேர்த்திக்கணும். லிங்கம் என்பது இங்கு சூக்ஷ்ம சரீரத்தை குறிக்கின்றது. சூக்ஷ்ம சரீரத்துக்கு லிங்க சரீரம் என்று பெயர். இப்ப லிங்கே என்றால் லிங்க சரீரே வர்த்தமானைஹி, லிங்கே என்றால் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற என்ற அளவு பொருளை எடுத்துக் கொள்ள வேண்டும். லிங்கே இஸ் ஈக்வல் டு லிங்க சரீரே வர்த்தமானைஹி, லிங்க சரீரத்தில் இருக்கின்ற. ராஜசைஹி பிராணைஹி கர்மேந்திரியைஹி சக பிராணக ஸ்யாத் பிராணமய கோஷக ஸ்யாத். ராஜசைஹி என்றால் ரஜோகுணத்தின் காரியமாக இருக்கின்ற. ராஜசைஹினா ரஜோகுண காரிய பூதைஹி, ரஜோகுணத்தின் காரியமாக வந்த பிராணைஹி, ஐந்து பிராணன்களுடன், ரஜோகுணத்தின் காரியமாக தோன்றிய ஐந்து பிராணன்களுடன். இனி கடைசி பகுதி கர்மேந்திரியைஹி சக, ஐந்து கர்மேந்திரியங்களும் சேர்ந்து சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற ரஜோகுணத்தின் காரியமாக வந்த ஐந்து பிராணங்களும் ஐந்து கர்மேந்திரியங்களும் சேர்ந்து. இடையில் ஒரு சொல் இருக்கு பிராணக, அதை நம்ம எப்படி பூர்த்தி செய்யணும்? பிராணக இஸ் ஈக்வல் டு பிராணமய கோஷக ஸ்யாத், பிராணமய கோஷம் ஆகின்றது. இப்ப பிராணமய கோஷம்ங்கிறது என்ன என்றால் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற ஐந்து பிராணனும் ஐந்து கர்மேந்திரியங்களும். அப்ப பத்து சேர்ந்து பிராணமய கோஷம் ஆகுது. ஐந்து கர்மேந்திரியம், ஐந்து விதமான பிராணன். ஐந்து விதமான பிராணன் நமக்கு தெரியும், பிராணக அபானகன்னு சொல்லி. இந்த பிராணன் பிராணசக்தி ஐந்து, அதுவும் ஐந்து கர்மேந்திரியமும் சேர்ந்து பிராணமய கோஷம். எப்படி ஸ்தூல சரீரம் எதிலிருந்து வந்ததுன்னு சொன்னாரோ அதே போல இந்த பிராணன் எப்படி வந்ததுன்னா ரஜோ அம்சத்திலிருந்து வந்ததுன்னு காட்டுகின்றார். எது எது எதிலிருந்து தோன்றியதுன்னு காட்டுகின்றார். இவ்விதம் இரண்டாவது வரியில் லிங்க சரீரத்தில் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற ரஜோகுணத்தின் காரியமாக வந்த பிராணனும் பிறகு கர்மேந்திரியங்களும் சேர்ந்து பிராணமய கோஷம் ஆகின்றது. இனி அடுத்த ஸ்லோகம் 35. அதே அந்த லிங்கேங்கிறது அப்படியே மனதிற்குள் தொடர வேண்டும். லிங்கே சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற. இப்ப மனோமய கோஷத்திற்கு வருகின்றோம். இந்த மனோமய கோஷத்துல ஆறு அங்கங்கள் இருக்கின்றது. அந்த ஆறு என்னவென்றால் மனதும் ஐந்து ஞானேந்திரியங்களும். மனதும் ஐந்து ஞானேந்திரியங்களும் சேரும் பொழுது அது மனோமய கோஷம் ஆகின்றது. அதை இங்கு குறிப்பிடுகின்றார். சாத்விகைஹி தீயந்திரியைஹி சாகம். சாத்விகைஹினா சத்துவகுணத்திலிருந்து தோன்றிய, சத்துவகுண காரிய பூதைஹி சத்துவகுணத்திலிருந்து தோன்றிய ஞானேந்திரியத்துக்கு இங்கு தீ இந்திரியம் சொல்லை பயன்படுத்துகின்றார். சத்துவகுணத்திலிருந்து தோன்றிய ஞானேந்திரியங்களுடன் சாகம் என்றால் சக என்று பொருள், உடன் சேர்ந்து என்று பொருள். சாகம் என்றாலும் சக என்றாலும் ஒரே பொருள். ஐந்து ஞானேந்திரியங்களுடன் சேர்ந்து மனம், இந்த இடத்துல மனகங்கிறதுக்கு இவர் பயன்படுத்துகின்ற சொல் விமர்சாத்மா. விமர்சாத்மான மனக, விமர்சாத்மா மனம், ஐந்து ஞானேந்திரியங்களுடன் சேர்ந்து மனமானது மனோமயக சியாத், மனோமய கோஷம் ஆகின்றது. சூக்ஷ்ம சரீரத்துல எத்தனை அங்கங்கள், அதுக்கு என்ன பதில்? இங்கு எவ்வளவு அங்கங்கள் சொன்னார்? 17 அங்கங்கள் இங்கு சொன்னார். ஐந்து ஞானேந்திரியம், ஐந்து கர்மேந்திரியம், ஐந்து பிராணன், பிறகு மனக புத்தின்னு சொன்னார். அதுல ஐந்து கர்மேந்திரியமும் ஐந்து பிராணனும் யாருகிட்ட போயிடுது? பிராணமய கோஷத்துக்கு போயாச்சு.
இனி இந்த மனமும் ஐந்து ஞானேந்திரியங்களும் மனோமய கோஷமாகிறது. பிறகு புத்தி இருக்கின்றதல்லவா, அந்த புத்தியும் மீண்டும் இதே ஐந்து ஞானேந்திரியங்களும் சேர்ந்து விஞ்ஞானமய கோஷம் ஆகிறது. அதை இரண்டாவது வரியில் கூறுகின்றார். தைஹி ஏவ, தைஹி ஏவ என்றால் அவைகளுடனே. அவைகளுடனே என்றால் எவைகளுடனே? தீயந்திரியைஹி ஏவ, ஞானேந்திரியங்களுடன். இனி கடைசி சாகம், சாகம்னா உடன், ஞானேந்திரியங்களுடன் சேர்ந்து இரண்டாவது வரியில் கடைசி பகுதி தீஹி. தீஹி என்றால் புத்தி. ஞானேந்திரியங்களுடன் சேர்ந்து புத்தியானது விஞ்ஞானமயக ஸ்யாத், விஞ்ஞானமயமாகின்றது. அதே ஞானேந்திரியங்களுடன் புத்தியானது சேர்ந்து விஞ்ஞானமய கோஷம் ஆகின்றது. திடீர்னு நம்முடைய புத்தியில, புத்தியினுடைய லட்சணத்தை மறந்திருப்போம், உடனே ஞாபகப்படுத்துறார் நிச்சய ஆத்மிகா. நிச்சய ஆத்மிகாங்கிறது புத்திக்கு கொடுக்கிற லட்சணம், நிச்சயம் செய்வது. நிச்சயாத்மிகா தீஹி தைஹி ஏவ சாகம் விஞ்ஞானமயஹ ஸ்யாத். இதுக்குள்ள எவ்வளவு முடிச்சிருக்கார்? நம்ம இடத்துல இருக்கிறது மூணு சரீரம்தான், அதை அஞ்சா பிரிச்சு வச்சோம். காரணம் என்னன்னா, மூன்று சரீரத்தை தாண்டி போறது கஷ்டம், அதனால மூணு அஞ்சா பிரிச்சு வைக்கிறது சுலபம். இப்ப மூணு படி பெருசு பெருசா இருந்ததுன்னா நம்மால படியேற முடியலன்னு என்ன பண்றோம், இடையில ஒரு ஸ்டூல் போட்டுக்குவோம். அப்படி இந்த மூன்று சரீரத்தை தாண்ட முடியவில்லைங்கிறதுனால மூன்று சரீரம் அஞ்சா பிரிக்கப்பட்டது. அப்படி ஐந்தாக பிரிக்கும் பொழுது முதல் சரீரம் ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷமானது, பிறகு கடைசியில் இருக்கிற காரண சரீரம் ஆனந்தமய கோஷம் ஆகிறது, இடையில இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் தான் மூன்றாக பிரிக்கப்படுகிறது. மூணு ஸ்டேஜா பிரிக்கப்படுகிறது, பிராணமயக மனோமயக விஞ்ஞானமயகன்னு பிரிக்கப்படுகின்றது. அதை இங்கு செய்து முடித்தார். இனி 36வது ஸ்லோகத்திற்கு செல்கின்றோம். இங்கு காரண சரீரம் ஆனந்தமய கோஷம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சரீர விசாரத்திலேயே ஸ்தூல சரீரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப பிரைட்டா இருப்பார்கள் எல்லாம். காரணம் என்ன? புரிஞ்சதை தானே சொல்கிறார்கள். சூக்ஷ்ம சரீரம் போகும்பொழுது அப்படியே மூஞ்சி கொஞ்சம் சூக்ஷ்மம் ஆயிரும், அப்படியே சுழிச்சிருவார்கள். காரண சரீரத்துக்கு போகும்போது அவர்கள் காரண சரீரத்துக்கு போய்விடுவார்கள், தூக்கத்துக்கு போய்விடுவார்கள். காரணம் என்ன? அது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கும். அதே போல இந்த ஆனந்தமய கோஷத்துக்கு வரும்பொழுது துக்கம் வந்துடும். காரணம் என்ன? ஆனந்தமய கோஷம் புரியவில்லையே அப்படின்னு. அது காரண சரீரத்தை குறிக்கின்றது. அது என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். முதல் வரியில் 36வது ஸ்லோகத்தில் காரணே சத்துவம் ஆனந்தமயக. நமக்கு ரொம்ப குழப்பம் வரக்கூடாதுன்னு ரொம்ப சுலபமா தெளிவா எழுதிட்டார். காரணே, காரண சரீரத்தில் இருக்கின்ற. காரணே என்றால் காரண சரீரத்தில் இருக்கின்ற சத்துவம். சத்துவம் என்றால் மலின சத்துவம். காரண சரீரத்தில் இருக்கின்ற மலின சத்துவம் ஆனந்தமயம், ஆனந்தமய கோஷம் ஆகிறது. அவ்வளவுதான். காரணே சத்துவம் ஆனந்தமயக. காரண சரீரத்தில் இருக்கின்ற அந்த ஒரு மெட்டீரியல், அந்த ஒரு வஸ்துவானது ஆனந்தமயம் ஆகிறது. ஆனந்தமய கோஷம்னா என்ன? காரண சரீரம்தான் ஆனந்தமய கோஷம். காரண சரீரத்துல என்ன இருக்கோ அது ஆனந்தமய கோஷம். காரண சரீரத்துல என்னதான் இருக்கு அடுத்த கேள்வி? காரண சரீரத்துல என்ன இருக்கோ அது ஆனந்தமயம்னா அங்க என்னதான் இருக்கின்றது என்றால், அங்கு வந்து அஞ்ஞானம் அடர்ந்திருக்கின்ற, இந்த பிளாக் ஹோல்னு சொல்லுவார்கள், இந்த மெட்டீரியல் ரொம்ப அடர்ந்து இருந்தா அதை பிளாக் ஹோல்னு சொல்றது. அதே போல அஞ்ஞானத்தினுடைய பிளாக் ஹோல் என்னன்னா காரண சரீரம் தான், அடர்ந்த அஞ்ஞானம். பிறகு என்ன நல்லா இருக்கின்றது என்றால், நம்முடைய அனைத்து பாப புண்ணியங்களும் அங்கு பீஜாரூபமாக இருக்கின்ற நம்முடைய எல்லா கர்மவினையும் காரண சரீரத்தில தான் வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருக்கின்றது. பிறகு ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் உருவாவதற்கான பீஜம் அங்கு இருக்கின்றது. அல்லது சத்வரஜ்தமோ குணங்கள் எல்லாம் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருக்கின்றது. இதைத்தான் இங்கு வித்யாரண்யர் அவித்யா என்று ஆரம்பித்தார். ஈஸ்வரனுடைய காரண சரீரத்தை மாயா என்றும் ஜீவனிடம் இருக்கின்ற காரண சரீரத்தை அவித்யா என்றும் சொன்னார். அதுதான் இங்கு சத்துவம், காரண சரீரத்தில் இருக்கின்ற அந்த வஸ்து சத்துவம் இங்கு ஆனந்தமயக என்று சொல்லப்படுகிறது. பிறகு அடுத்த கேள்வி, ஒவ்வொரு கோஷத்துக்கும் அந்தந்த பெயர் சொல்லும் பொழுது நமக்கு எளிதில் புரிகிறது. இப்ப அன்னமய கோஷம்னு ஏன் சொல்றோம்? அன்னத்தினாலேயே இது உருவாகி அன்னத்தினால இந்த ஸ்தூல சரீரம் காக்கப்பட்டு மீண்டும் அன்னமா போகுது. கடைசியில நம்ம சரீரத்தை யாரோ சாப்பிட போகிறார்கள். அப்படி அன்னமய கோஷம்ங்கிறதுல அர்த்தம் நமக்கு புரிகின்றது. பிராணமய கோஷம்னா அங்கு பிராணன் பிரதானமா இருக்கு, அதனாலதான் கர்மேந்திரியங்கள் எல்லாம் செயல்படுது. மனோமய கோஷம் அங்கு விமர்சாத்மா இருக்கு, சந்தேகப்படுற மனம் இருக்கின்றது. விஞ்ஞானமய கோஷமும் நமக்கு புரிகின்றது. எப்படி புரிகின்றதுன்னா அங்கு அறிவு இருக்கின்றதுன்னு புரிகின்றது. ஒருவர் சொன்னார், என்னுடைய விஞ்ஞானமய கோஷம் பூரா அஜ்ஞானமயமா இருக்கேன்னா. அதாவது புரியுதே, என்னுடைய விஞ்ஞானம் அஜ்ஞானமயத்தில் இருக்குன்னாவது புரியுது. அப்படி அது ஒரு புரிகின்றது, ஏதோ எனக்கு தெரியுதுன்னு புரியுது, தெரியவில்லைங்கிறது புரியுது, அது விஞ்ஞானமய கோஷம். இப்ப ஆனந்தமய கோஷத்துல ஆனந்தம் எங்கு இருக்கின்றது, எப்படி இருக்கிறது, அதை அடுத்த சொல்லில் விளக்குகின்றார். எப்படி என்றால், இந்த ஆனந்தமய கோஷத்தினுடைய மெட்டீரியல் என்னன்னா அஜ்ஞானம். அதுக்குள்ள அஜ்ஞானம் இருக்கு, அவித்யாங்கிற ஒரு தத்துவம் இருக்கின்றது. நம்முடைய மனதுல சூக்ஷ்ம சரீரத்துல விதவிதமான விருத்திகள் வருகின்றன. நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்துல விதவிதமான எண்ணங்கள். இப்ப வந்து குரோத விருத்தி வரலாம், சில சமயங்கள்ல கோபம் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அங்கு ஒரு விருத்தி இருக்கின்றது. பிறகு வந்து ராக விருத்தி வரலாம், ஆசைங்கிற விருத்தி வரலாம், பிறகு லோபம்ங்கிற விருத்தி வரலாம். அப்படி ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் வருகிறது. அந்த ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் நமக்கு ஒவ்வொரு விதமான உணர்வை கொடுக்கின்றது. இப்ப கோபம்ங்கிற எண்ணம் வரும் பொழுது ஒரு விதமான உணர்வு நம்ம மனதிற்குள்ள வருகின்றது. லோபம்ங்கிற விருத்தி வரும்போது ஒரு உணர்வு வருகிறது. அப்படி விதவிதமான விருத்திகள் விதவிதமான உணர்வை நமக்கு கொடுக்கின்றது. விருப்புங்கிற உணர்வு, வெறுப்புங்கிற உணர்வு, துக்கம்ங்கிற உணர்வு, இதையெல்லாம் கொடுக்கின்றது. அதே போல நமக்கு பிரியமான ஒரு பொருளை பார்க்கும் பொழுது நம்ம மனதுல ஒரு விருத்தி வருகின்றது. அது வந்து மகிழ்ச்சி, ஆனந்தம், சுகம்ங்கிற உணர்வை கொடுக்கின்றது. அப்படி சுகம்ங்கிற மனதில் அனுபவிக்கின்ற உணர்வுக்கும் காரணம் என்ன? அப்படி அந்த உணர்வை கொடுக்க மனதில் தோன்றுகின்ற விருத்தி தான் காரணம், எண்ணம் காரணம். அந்த விருத்தி வந்து நாம் அடைகின்ற இந்த சுகம்ங்கிற உணர்வுல தாரதமியங்கள் இருக்கின்றது. தாரதமியம் என்ன? கிரேடேஷன். கொஞ்சம் சுகம், பிற கொஞ்சம் அதிகமான சுகம், அதை விட அதிகமான சுகம் என்றெல்லாம் சுகத்துல தாரதமியத்தை நம்ம அனுபவிக்கின்றோம். அதுல நமக்கு சந்தேகமே இல்லை. இப்ப வந்து நம்ம சாப்பிடுவதற்கு அமரும் பொழுது ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்றோம், ஒரு விதமான சுகம். இனியொரு பதார்த்தத்தை சாப்பிடும் பொழுது அதை விட கொஞ்சம் சுகம் அதிகமா இருக்கு. இனியொரு பதார்த்தத்தை சாப்பிடும் போது அதை விட அதிகமான சுகம்னு சொல்லி சுகத்துல தாரதமியத்தை பார்க்கிறோம், ஏற்ற தாழ்வுகளை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னா விருத்தியில வர்ற ஏற்ற தாழ்வுகள். இந்த ஏற்ற தாழ்வுகள் வந்து எண்ணிக்கைக்கு அடங்காம இருக்கு, எவ்வளவோ கிரேடேஷன்ஸ் இருக்கு. இருந்தாலும் சாஸ்திரத்துல முறைப்படுத்தி மூன்று படியாக கூறுவது வழக்கம். நம்ம மனதுல வர்ற ஆனந்தம் இருக்கின்றது அல்லவா, அது மூன்று ஸ்டெப்ல சொல்வார்கள். அதனுடைய முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, பிரிய விருத்திகி, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பிரிய விருத்திகி, பிரிய விருத்தின்னு ஒரு விருத்தி வந்தா ஒரு விதமான ஆனந்தம். அது நம்ம உதாரணம் பார்த்தா நன்கு புரிஞ்சிடும். அடுத்தது வந்து மோத விருத்திகி, இரண்டாவது, அதை விட ஹையர் ஆனந்தம், அடுத்த சுகம் மோத விருத்திகி. மூன்றாவது பிரமோத விருத்திகி என்று பிரிய விருத்தி, மோத விருத்தி, பிரமோத விருத்தின்னு மனதுக்குள்ள வர்ற எண்ணங்களை மூன்றாக பிரிக்கின்றோம். இதற்குள்ளேயும் நம்ம பிரிக்கலாம், ஆனா சாஸ்திரத்துல இந்த மாதிரி மூணு விதத்துல பிரிக்கப்பட்டு இருக்கிறது. பிரிய விருத்தி மனசுக்குள்ள தோன்றிடுதுன்னா அதற்கு தகுந்த சுகம் கிடைக்குது, ஆனந்தம் கிடைக்குது. மோத விருத்தி வந்தா கொஞ்சம் சுகம் அதிகரிக்கின்றது, பிரமோத விருத்தி வரும் பொழுது அதற்கும் மேலும் சுகம் கிடைக்கின்றது. இனி அடுத்த கேள்வி, எப்ப பிரிய விருத்தி வரும்? எனக்கு அந்த பிரிய விருத்தி யாரை பார்த்தாலும் வரலையேன்னா, சில பேர்த்த பார்த்தா வராது, ஆனா சில பேர்த்த பார்த்தா வரலாம், அல்லது சில பொருள்களை பார்த்தா வரலாம். எப்ப மோத விருத்தி, எப்ப பிரமோத விருத்தி நமக்கு வருகின்றது என்றால், இஷ்ட தர்ஷனே பிரிய விருத்திகி, இஷ்டமான பொருளை பார்க்கும் பொழுது பிரிய விருத்தி வருகின்றது. நமக்கு விரும்பிய பொருளை பார்க்கும் பொழுது பிரிய விருத்திகி. பிரிய விருத்தி எப்பொழுது வருகின்றது? நமக்கு அனுகூலமானது இருக்குன்னு தெரிந்து கொள்ளும் பொழுது பிரிய விருத்தி வருது. இப்போ ஒரு குழந்தை என்னிடத்துல வருது, இந்த சாமிஜி கிட்ட சாக்லேட் இருக்கா இல்லையான்னு அதுக்கு தெரியல, உடனே நான் சாக்லேட்டை கையில் எடுக்கிறேன், பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன விருத்தி வரும்? பிரிய விருத்தி வரும், எனக்கு இஷ்டமானது இந்த இடத்துல இருக்கு. இனி அடுத்தது என்னன்னா, லாபே பிரமோத விருத்திகி, அந்த இஷ்டமானது கைக்கு கிடைக்கும் பொழுது மோத விருத்தி. என்ன, இவர் சாக்லேட்டை காமிச்சிட்டு கொடுக்காம போயிடலாம் அல்லவா? இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, கையில கிடைச்ச உடனே மோத விருத்திகி, லாபே மோத விருத்திகி, தர்ஷனே பிரிய விருத்திகி, அந்த பொருள் இருக்கு தெரிந்து கொள்ளும் பொழுது பிரிய விருத்தி, அது நம்ம கைக்கு கிடைக்கும் பொழுது மோத விருத்திகி. பிறகு என்ன செய்யறான் அந்த பையன், அதை சாப்பிடும் பொழுது அனுபவே பிரமோத விருத்திகி. இஷ்ட தர்ஷன லாப போக போகே, போகம் அனுபவிக்கும் பொழுது பிரமோத விருத்திகி, அதை சாப்பிடும் பொழுது சந்தோஷம். இப்படி மூன்று ஸ்டேஜ் இருக்கு. மூன்று ஸ்டேஜ் பிராக்டிக்கலா நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தேன், ரெண்டாவது சாக்லேட் கேட்டது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் சாப்பிடல, வாங்கி கையில வச்சுக்கிறேன் அப்படின்னு. என்னுடைய அர்த்தம் என்னன்னா, அத உங்க கையில பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் தான், அது என் கையில இருந்தா கொஞ்சம் சந்தோஷம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சாப்பிடக்கூடாதுங்கிறதான கண்டிஷன், எதுக்கு உங்க கையில வச்சுக்கிறீங்க, என் கையில இருக்கட்டுமேனா. அப்போ ஒரு பொருளை நம்ம அனுபவிக்காட்டியும் கூட அதுல மமதா இருந்தாவே ஒரு சந்தோஷம் தானே, அது என் கையக்குள்ள வந்தாச்சு அப்படிங்கும் பொழுதே ஒரு சந்தோஷம். அதை பார்க்கறது நமக்குள்ள வர்றது, பிறகு நம்ம அதை அனுபவிப்பது. இப்பொழுது இந்த மூன்று விருத்திகள் எந்த அவஸ்தையில வருங்கிறது கேள்வி. ஜாக்ரத் சொப்பன அவஸ்தையில தான் இந்த மூன்று விருத்திகள் எல்லாம் வரும், சுஷுப்தியில இந்த மூன்று விருத்திகள் எல்லாம் வராது. இப்ப ஜாக்ரத் சொப்பன அவஸ்தாயாம், ஜாக்ரத் சொப்பன அவஸ்தைகளில், ஏன்னா ஜாக்ரத் அவஸ்தையில தானே தர்சனம் எல்லாம் நடக்கும், தர்சனம் லாபம் அனுபவம் எல்லாம். சொப்பனத்திலையும் சொப்பன தர்சனம் சொப்பன லாபம் அதெல்லாம் வரும், ஆனா இந்த இடத்துல குறிப்பா ஜாக்ரத அவஸ்தை. இப்ப ஜாக்ரத அவஸ்தையில இந்த மூன்று விருத்திகள் மனதுக்கு வரும் பொழுது அதனால மனதிற்குள்ள ஒரு ஆனந்தம் வருகின்றதல்லவா, அந்த ஆனந்தத்தை பிரதிபிம்ப ஆனந்தம் என்று சாஸ்திரம் அழைக்கின்றது. இந்த மூன்று விருத்தி நிமித்தமா நமக்கு வருகின்ற ஆனந்தம் பிரதிபிம்ப ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுது, இந்த ஆனந்தத்தில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு ஆனந்தமய கோஷத்தில் இருக்கின்றோம் என்று பொருள். இந்த ஆனந்தத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கின்றோம். நம்ம கவனம் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கின்றது. இந்த ஆனந்தமய கோஷம்ங்கிறது நம்ம எந்தெந்த அவஸ்தையில் இருப்போம்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் சுஷுப்தியில காரண சரீரத்திலேயே நாம் இருக்கிறதுனால நம்ம ஆனந்தமய கோஷத்தில் முழுமையா இருக்கும். சுஷுப்தி அவஸ்தையில 100% ஆனந்தமய கோஷத்துல தான் இருக்கும். ஏன்னா காரண சரீரத்தில் இருக்கிறதா சுஷுப்தி. ஜாகிரத அவஸ்தையிலும் கூட இந்த பிரியமோத பிரமோத விருத்திகள் இருக்கும் பொழுது நாம் ஆனந்தமய கோஷத்தில் அபிமானம் வைத்துள்ளோம். இப்ப ஜாகிரத சுஷுப்தியில தான் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. ஜாகிரத அவஸ்தையிலும் கூட பிரியமோத பிரமோத விருத்தி வரும்பொழுது நாம ஆனந்தமய கோஷத்தில் இருக்கோம். ஆனா பிரியமோத பிரமோத விருத்தி எல்லா நேரமும் வராது. குரோத விருத்தி இருக்கு, லோப விருத்தி இருக்கு, துக்க விருத்தி இருக்கு, சோக விருத்தி இருக்கு, எத்தனையோ விருத்திகள் இருக்கு. அதுல இந்த 3 விருத்திகள் வரணும். இஷ்டமானதை பார்க்கணும். முதல்ல நமக்கு இஷ்டமானதே எதுவுமே இல்லைன்னு சில பேர்த்துக்கு சொல்லலாம். இப்ப நமக்கு விரும்பத்தக்கது ஒன்று இருக்கணும். அதை பார்த்து அடைந்து அனுபவிக்கும் பொழுது நம்ம மனதில் வர்ற விகாரங்கள் ஆனந்தமய கோஷம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆனந்தமய கோஷம்ங்கிறதுல நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஜாகிரத அவஸ்தையில இந்த விருத்திகள் எல்லாம் இருக்கும் பொழுது அதுல கிடைக்கிற ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கின்ற வேளையில் நாம் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கின்றோம். அதைத்தான் இங்கு கூறுகின்றார். மோதாதி விருத்தி பிகி, மோதாதி விருத்தி பிகி. மோதம் ஆதின்னு சொல்ற நாம் இந்த இடத்துல எடையில் இருக்கிறது ஆசிரியர் போட்டார். பிரியங்கிறத முன்னாடி சேர்த்தி பிரிய மோத பிரமோதாதி விருத்தி பிகி. இந்த 3 விருத்திகளினால் ஆனந்தமயக சியாத், ஆனந்தமய கோஷம் ஆகின்றது. ஆனந்தமய கோஷத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த 3 விருத்திகளில் நம் ஆனந்தமய கோஷத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. இவ்விதம் இந்த முதல் வரியுடன் 36வது ஸ்லோகத்தில் 5 கோஷத்தையும் அவர் 3 சரீரத்திற்குள் அடக்கி விட்டார். பிறகு 2வது வரியில் என்ன சொல்கின்றார்? ஜீவன் அந்தந்த கோஷத்தில் வைக்கிற அபிமானத்தினால் அந்தந்த மயமாக இருக்கின்றான் என்று சொல்லி முடிக்கிறார். அதற்கு பிறகுதான் ஸ்ரவணம் ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்த 37வது ஸ்லோகத்திலிருந்து நமக்கு வரிசையாக ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம்ங்கிறதான் டாபிக். இனிமேல் நம்ம பார்க்க போறது ஸ்ரவணம். விசாரம் பண்ண போறார் எப்படி பிரிக்கிறதுங்கிறது. சில மெத்தட் எல்லாம் பயன்படுத்தி இப்ப வேதாந்தம் ஆக்சுவலி ஸ்ரவணம்ங்கிறது இங்க இனிமேல் தான் ஆரம்பம் ஆகிறது. அதற்கு பிறகு உடனே மனநம் செய்ய போறார். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுது. புத்தியெல்லாம் பயன்படுத்த போறோம். பிறகு நிதித்தியாசனத்தை சொல்லுவார். பிறகு பிரயோஜனத்தை சொல்லுவார். ஜீவன் முக்தி விதேக முக்தியை சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிப்பார். அடுத்த வகுப்பில் நாம் தொடரலாம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தே.